நேசத்தின் கதை. ஆஸ்திரேலிய அரசியல் வரலாற்றை தமிழில் சொல்லும் நிகழ்ச்சி.
ஆஸ்திரேலிய அரசு கொண்டு வந்த முதல் சட்டம் வெள்ளையின ஆஸ்திரேலியா என்று கடந்த வாரம் பார்த்தோம். அதனை சட்டமாக்க பிரித்தானியா அனுமதித்ததா? வெள்ளையின ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்த மற்றவர்களுக்கு என்ன நடந்தது? தனி நாடாகிய ஆஸ்திரேலியா தன்னைத்தானே அரசாளும் பக்குவம் பெற்றிருந்ததா என்பன குறித்து இன்று பார்க்கலாம்.
ஆஸ்திரேலியா ஒரு நாடாக முன் ஒவ்வொரு காலனியும் தமக்கென இராணுவ படைகளை உருவாக்கியிருந்தார்கள். ஒரே நாடு என்றால் அனைத்து காலனிகளது இராணுவங்களும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். புதிய பிரதமர் எட்மண்ட் பார்டன் அறிமுகப்படுத்திய புதிய சட்ட மூலங்களில் ஒன்று ஆஸ்திரேலிய இராணுவத்தை உருவாக்க வழிசமைத்தது. வெவ்வேறு அளவான ரயில் பாதைகள் ஒவ்வொரு காலனியிலும் இருந்தமையால் ஒரு தொலைவிலிருந்து இன்னொரு தொலைவுக்கு தொடர்ச்சியாக பயணிக்க முடியவில்லை. அதையும் தீர்த்து வைக்க ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் முடிவெடுத்தது. ஆனால் முக்கியமாக வெள்ளை இனத்தவர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் வாழ சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது இந்த காலனிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்வதற்கு தீர்மானம் எடுத்தபோது எடுக்கப்பட்ட முடிவு. அதனை சட்டமாக்க வேண்டும் என்பது புதிய பிரதமர் எட்மண்ட் பார்டனுக்கு நன்றாகவே தெரிந்தது. ஆனால் அந்த காலத்தில் பல நாடுகளில் தனது காலனித்துவ ஆதிக்கத்தை பரப்பிக் கொண்டிருந்த பிரித்தானியாவிற்கு சங்கடமான நிலை. பிரித்தானியாவின் ஸ்டேட் செக்ரட்டரியாக கடமையாற்றிக் கொண்டிருந்த ஜோசப் சாம்பலின் என்பவருடன் இலங்கை, இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்தும் வந்தவர்கள் வெள்ளையர் அல்லாதவர்கள் கடமையாற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆஸ்திரேலியா வெள்ளையர்களுக்கு மட்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவதை இவர் வெளிப்படையாக அனுமதிக்க முடியாத நிலை. அவர் அதனை சூழ்ச்சிமமாக எட்மண்ட் பார்டனுக்கு எடுத்துச் சொல்ல, எட்மண்ட் பார்டன் இன அடிப்படையில் என்று வெளிப்படையாக சொல்லாமல் தனி வெள்ளையர் என்ற சட்டத்தை ஆஸ்திரேலியாவிற்கு குடிவர ஆங்கில மொழியில் ஒரு பரீட்சை எழுதி அதில் தேர்வாக வேண்டும் என்று ஒரு சட்டத்தை முன்மொழிந்தார். இதனை பிற்காலத்தில் பிரதமராகப் போகின்ற ஆல்ஃபிரட் டீக்கன், பில்லி ஹியூஸ் போன்றவர்கள் எதிர்த்தார்கள். தனி வெள்ளையர் சட்டம் வேண்டாம் என்று அவர்கள் எதிர்க்கவில்லை. அவர்களை பொறுத்தவரை ஆங்கில மொழியில் பரீட்சை எழுதுவதால் மட்டும் தனி வெள்ளையர் சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது என்பது அவர்கள் வாதம்.
Alfred Deakin, a Victorian politician who later went on to become Prime Minister, said the main reason that the colonies agreed to federate was to make the White Australia policy an Australian law.
பலத்த எதிர்ப்பு வந்திருந்தாலும் 5 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெள்ளை இனத்தவருக்கு மட்டும் என்பதை நாடாளுமன்றத்தில் சட்டமாக்கினார்கள். சரி, புதிதாக வெள்ளையர் அல்லாதவரை அனுமதிக்க மறுக்கலாம். ஆனால் ஏற்கனவே இங்கே இருக்கின்ற வெள்ளையர் அல்லாதவர்களை என்ன செய்வது? இதிலே பாதிக்கப்பட்டவர்கள் பணம் படைத்தவர்கள் அல்ல. தொழில் தேடி பசிபிக் தீவில் உள்ள நாடுகளில் இருந்து வந்திருந்த கரும்பு தோட்ட தொழிலாளிகள் தான். 10,000 பேரை நாடு கடத்துவது என்ற முடிவை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் தீர்மானித்தது. சுவர்களே இல்லாத இந்த நாட்டில் வெள்ளையர்கள் மட்டுமே உரிமையுடன் வாழலாம் என்ற சுவர் எழுப்பப்பட்டது. இதேவேளை ஆஸ்திரேலியாவில் ஒரு உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட வேண்டும் என்ற முயற்சிகள் நடந்தன. முதலாவது உச்ச நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. சட்ட பின்னணி கொண்ட அப்போதைய பிரதமர் எட்மண்ட் பார்டன் அரசியலில் இருந்து விலகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதியாக கடமையாற்றுவது என்று முடிவெடுத்து கொண்டார். ஆஸ்திரேலியாவின் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்ட போது அதன் முதல் தலைமை நீதிபதியாக சாமுவேல் கிரிஃபித் பொறுப்பேற்றார். 3வது நீதியரசர் எட்மண்ட் பார்டன் போலவே அரசியலில் இருந்து நீதியரசரான ரிச்சர்ட் ஓகோனா. 1902 ஆண்டு வாக்குரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டது. பெண்களும் ஆஸ்திரேலிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் என்ற சட்டம் நடைமுறைக்கு வருகிறது. இந்த காலகட்டத்தில் மாநிலங்கள் எல்லாம் பெண்கள் வாக்களிக்கலாம் என்ற தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்துவிட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் முன்னர் வாக்களித்த சிலருக்கு வாக்களிக்கும் உரிமை பறிபோகிறது. பூர்வீக மக்கள் மற்றும் ஐரோப்பிய இனக்குழுக்களை சேராத பலருக்கு வாக்களிக்கும் உரிமை இந்த புதிய சட்டத்தால் பறிபோனது. அதற்கடுத்த ஆண்டு ஆஸ்திரேலிய தேர்தல் சட்டத்தின் கீழ் தேர்தல் நடந்தபோது சுமார் 47% வாக்காளர்கள் வாக்களித்தார்கள். கட்டாய வாக்களிப்பு முறை அப்போது அறிமுகப்படுத்தப்படவில்லை. இந்த காலத்தில் தான் ஆஸ்திரேலிய கொடியின் வடிவமைப்பை பிரித்தானிய மன்னன் ஏற்றுக்கொண்டார். இதுவரை காலமும் மெல்பர்ன் நகரில்தான் நாடாளுமன்றம் கூடியது. ஆனால் புதிய தலைநகர் ஒன்று ஆஸ்திரேலியாவிற்கு தேவை என்று சிட்னி வாசிகளும் மெல்பர்ன் வாசிகளும் விருப்பப்பட்டார்கள். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் உள்ள டால்கெட்டி என்ற இடம் புதிய தலைநகருக்கு உகந்த இடம் என்று கணிக்கப்பட்டது. இது நடந்த 1904 ஆண்டு. ஒரே வருடத்தில் ஆஸ்திரேலியா 3 பேரை பிரதமர்களாக கொண்டிருந்தது. பெரும்பான்மை இடங்களை பெறாத ஆல்ஃபிரட் டீக்கன் வருட ஆரம்பத்தில் பதவி விலக கிறிஸ் வாட்சன் தலைமையில் முதன்முறையாக ஒரு சிறுபான்மை அரசை லேபர் கட்சி அமைக்கிறது. இது நடந்தது ஏப்ரல் மாதத்தில். அந்த கூட்டணி 4 மாதங்களும் தாக்குப்பிடிக்காமல் போக ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த ஜார்ஜ் ரீட் ஆஸ்திரேலியாவின் 4வது பிரதமராகினார்.
தனக்கென இராணுவத்தை உருவாக்கிய ஆஸ்திரேலியா என்ற நாடு போர் என்று வந்தால், அதுவும் உலக போர் என்று வந்தால் எப்படி தன்னை தயார்படுத்தும், அதை அடுத்த வாரம் பார்ப்போம்.
தேசத்தின் கதை. குரல் கொடுத்தவர் கீர்த்திகா குலசிங்கம். நிகழ்ச்சி எழுத்தும் தயாரிப்பும் குலசேகரம் சஞ்சயன்.